ஸ்ரீமதே ராமானுஜாய நம. மகாயாம் மகரே மாசே சக்ராம்சம் பார்கவோத்பவம் மஹீசார புராதீஷம் பக்திசாரம் அஹம் பஜே. தை மாதம் மகநக்ஷத்திரத்திலே திருவவதாரம் செய்தார் திருமழிஷி ஆழ்வார். அவருக்கு பக்திசாரர் என்று இயற்பெயர். பக்திசாரர் அப்படின்னா எம்பெருமானிடத்தில் இருக்கிற அந்த பக்தி, அதில் மிகவும் ஊற்றத்துடன் இருந்தார், மிகவும் ஆழ்ந்து அனுபவித்து அந்த பக்தியிலே திளைத்திருந்தார். அதனாலே பக்திசாரர். இந்த பக்திங்கிறது உபாயமான பக்தியா, கண்ணன் கீதையிலே உபதேசிக்கிற பக்தி யோகம் அப்படிப்பட்ட பக்தியா என்றால் இல்லை. பக்திசாரர் சாரமான பக்தியை தன்னிடத்திலே கொண்டிருக்கிறார். சாரமான பக்தினா இந்த பக்தியினாலே ஒன்றை பெறுதல் இல்லை, இந்த பக்தியையே பிரயோஜனமாக கொண்டிருக்கிறார். எம்பெருமானுடைய அந்த ஸ்வரூபம், அவருடைய வைலட்சண்யம், அவருடைய அழகு, போக்யம், பெருமை இதெல்லாம் ஆழ்வாருக்கு மனதிலே பட உடனே அந்த எம்பெருமானிடத்திலே இந்த பக்தியானது கரை புரண்டு எழுகிறது. எம்பெருமானுக்கு அப்பேற்பட்ட அந்த உயர்ந்த அழகெல்லாம் இருக்கிறதே, அதையெல்லாம் சேவித்த உடனே இவருக்கு அந்த பக்தியானது பீரிட்டு வருகிறது. அப்போ இதை வந்து எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தினாலே, அவருடைய வைலட்சண்யத்தினாலே ஏற்படுகிற பக்தி, இதை இவரா முயற்சி செய்து பக்தியை அனுஷ்டிக்கவில்லை. அதனால இது உபாயம் அல்ல, இது உபேயம். அந்த எம்பெருமானை குறித்து இந்த ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் இருக்க வேண்டிய விஷயம் பக்தி. அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த பக்தியை தன்னிடத்திலே கொண்டிருக்கிறார். அதனாலே பக்திசாரர் என்ற திருநாமம். அப்போ சாரமான பக்தி, சாத்திய பக்தி, இந்த பக்தியை கொண்டு எந்த பிரயோஜனத்தையும் பெறுவதில்லை, அந்த எம்பெருமானையே பிரயோஜனமாக கொண்டிருக்கிறார். அதனாலே அந்த எம்பெருமானிடத்திலே செய்யப்படுகிற இந்த பக்தியும் பிரயோஜனமாகவே கொண்டு அத்தையே உபேயமாக கொண்டு இவர் எழுந்தருளியிருந்தார். அதனாலே இவருக்கு பக்திசாரர் என்ற திருநாமம். இதை தன்னுடைய பாசுரங்களிலேயே வியக்தமாக அருள் செய்துள்ளார். நான் ஆழ்வார்கள் அத்தனை பேரும் எம்பெருமானாலே மயர்வர மதிநலம் அருளப்பட்டவர்கள், எம்பெருமானையே உபாய உபேயமாக கொண்டிருந்தனர். அதனால இவர்கள் மற்றொரு உபாயத்திலே இழியவே மாட்டார். அப்படி இவருடைய பாசுரங்கள்லையும் அது வியக்தமாக காணப்படுகிறது. இவர் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்கள்னு பார்த்தா திருச்சந்த விருத்தம், நான்முகன் திருவந்தாதி என்ன இரண்டு திவ்ய பிரபந்தங்கள். அதில் நான்முகன் திருவந்தாதிங்கிறது இயற்பாவிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. இயற்பாங்கிற ஒரு தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தங்கள்ல, அந்த இயற்பாவிலே 4வது திவ்ய பிரபந்தம் நான்முகன் திருவந்தாதி. அதிலே 72வது பாசுரத்தினுடைய அனுபவத்தை சுருக்கமாக இப்பொழுது இந்த இடத்துல அனுபவிப்போம். இல்லறமில்லேல் துறவரம் இல்லைன்னும் சொல்லறமல்லனவும் சொல்லல்ல நல்லறமாவனவும் நால்வேத மாத்தமும் நாரணனே ஆவது ஈது அண்ணன் பாரார் அப்படிங்கிற பாசுரம். இந்த திருவந்தாதிகள் அத்தனைக்குமே சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை பரமகாருணிகர் என்று கொண்டாடப்படுகிற வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்திருக்கிறார். அற்புதமான ஒரு வியாக்கியானம், கொஞ்சம் சுருக்கமாக இருக்கிற வியாக்கியானம். மேலே நம்பிள்ளை படி என்ன ஒரு வியாக்கியானம், இது பல காலம் ஓலைச்சுவடிகளிலேயே இருந்து பின்பு ஸ்ரீபூவே மண்டே மணந்தான் பிள்ளை வெங்கடகிருஷ்ணமாச்சாரிய சுவாமி அவர் தம்முடைய கிருபையாலே அந்த ஓலைச்சுவடிகளெல்லாம் எடுத்து பரிசிரமப்பட்டு அதை தமிழாக்கமாக ஆக்கி அதை அச்சிலே கொடுத்து புஸ்தகமாக ஆக்கி புஸ்தக வடிவிலே வெளியிட்டுள்ளார். அப்போ நம்பிள்ளை படிங்கிற ஒரு வியாக்கியானமும் இந்த திருவந்தாதிகளுக்கு அமைந்திருக்கிறது. அதன்படி சுவாமி நம்பிள்ளை அருளி செய்த அற்புதமான வியாக்கியானம் கிட்டுகிறது. மேலே திவ்யார்த்த தீபிகை என்கிற தலைப்பிலே காஞ்சி சுவாமி என்று கொண்டாடப்படுகிற பிரதிபாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரியர் சுவாமி அவர் அருளி செய்த அற்புதமான சுல்லலிதமான வியாக்கியானம் அதுவும் நமக்கு கிட்டப்பெறுகிறது. இந்த மூன்று விளக்க உரைகளையும் கொண்டு சுருக்கமாக இந்த பாசுரத்தில் என்ன அர்த்தம் நமக்கு திருமழிஷி ஆழ்வார் அருளுகிறார், என்ன உணர்த்துகிறார் அப்படிங்கிறத சுருக்கமாக அனுபவிப்போம். இதற்கு முன் பாசுரம் சேயன் அணியன் சிறியன் மிகப்பெரியன் ஆயன் துவரை கோணாய் நின்ன மாயன் அந்நோதிய வாக்கதனை கல்லார் உலகத்தில் ஏதிலரா மெய்ஞானமில் ஏதிலராய் மெய்ஞானமில் என அந்த பாசுரம் காணப்படுகிறது. இதிலே எம்பெருமான் அருளை செய்த அந்த கீதா சாரம், கீதா சாஸ்திரம், அதிலே சாரமாக இருப்பது சரமஸ்லோகம். 18வது அத்தியாயத்திலே 66வது ஸ்லோகமாக அமைந்திருக்கிறது. இரகசிய திரயங்களுக்குள்ளே 3வது ரகசியமாக அல்லது 2வது ரகசியமாகவும் காணப்படுகிற அற்புதமான ஒரு ஸ்லோகம் சரமஸ்லோகம். அந்த சரமஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை யாரெல்லாம் தெரிந்து கொள்ளவில்லையோ, அதை ஆதரித்து அதை கற்கவில்லையோ, அவர்களெல்லாம் மெய்ஞானம் இல்லாதவர்கள் என்ன இந்த பாசுரங்கள் இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். சேயன் அணியன் சிறியன் மிகப்பெரியன் ஆயன் துவரைக்கோனாய் நின்ன மாயன். மாயன்னா ஆச்சரிய குணயுக்தன். அந்த எம்பெருமான் இடத்துல எத்தனை ஆச்சரியங்கள், என்ன ஆச்சரியம்னா ஒரே சமயத்திலே அந்த எம்பெருமான் தன்னுடைய சௌலபியத்தையும் வெளிப்படுத்துகிறார், பரத்துவத்தையும் வெளிப்படுத்துகிறார். பரத்துவம்னா மேன்மை, சௌலபியம்னா எளிமை. ஒருவர் ஒரு சமயத்திலே ரொம்ப மேன்மையுடையவராக இருக்க முடியும், அந்த மேன்மையுடையவரே எளிமையை அதே சமயத்தில் வெளிப்படுத்த முடியுமான்னா இந்த லோகத்திலே அப்படி பார்ப்பது கஷ்டம். ஆனால் எம்பெருமான் இடத்திலே எளிமையும் உண்டு, மேன்மையும் உண்டு, பெருமையும் உண்டு. அதே மாதிரி அவன் சிறியவனாக எளிமையாக நடந்து கொள்கிற அந்த குணமும் அவரிடத்திலே உண்டு. அப்படி நடந்து காட்டினாரானா ஆயன் துவரை கோணாய் நின்ன மாயன். ஆய்குலத்திலே அவதரித்தார், அதாவது வசுதேவர் தேவகிக்கு அவதரித்திருந்தாலும் க்ஷத்ரிய வம்சத்திலே பிறந்திருந்தாலும் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர்ந்தார். அப்போ உடனே ஆய்குலத்துக்கு வந்து விட்டார். இங்க கோகுலத்திலே யசோதைக்கு திருமகனாகத்தான், யசோதை இளம் சிங்கமாகத்தான் வளர்ந்தார். கோபிகளுக்கெல்லாம் கூட விளையாடி அவர்களாலே கட்டுப்பட்டு அவர்களாலே அடி அதையெல்லாம் வாங்கி கொண்டு அவர்களோடு ஒன்றாக விளையாடி இப்படியெல்லாம் தம்முடைய எளிமையை வெளிப்படுத்தினார். அப்ப ஆயனாக இருந்தார். அதே அவதார தசையிலேயே சிறிது காலம் கழிந்த பிற்பாடு துவரை கோணாய் நின்ன மாயன், துவராபதிங்கிற அற்புதமான க்ஷேத்திரத்தை நிர்மித்தார். சமுத்திர நடத்தில இடத்தை வாங்கி சமுத்திர ராஜனை கொஞ்சம் பின்னே போக சொல்லி இடத்தை வாங்கி துவாரகைங்கிற பெரிய அந்த க்ஷேத்திரத்தை நிர்மாணித்து குடியிருப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி ஜனங்களை எல்லாம் குடியமர்த்தி தான் அங்கே செங்கோல் ஊன்றி ஆட்சி புரிந்தார். ஜராசந்தனுக்காக அப்படி ஓடி வந்தவர் போலே, பயந்து ஓடி வந்தவர் போலே காண்பித்திருந்தாலும் அங்கே அந்த துவரை என்னும் அந்த க்ஷேத்திரத்தில ஏறி நாயக்கராக வீற்றிருந்தார் அல்லவா, துவரை கோணாய் நின்ற மாயன். நரகாசுரன் முதலான அரக்கர்கள் அசுரர்களை எல்லாம் அழித்து ஒரே முகூர்த்தத்திலே அப்படி அந்த அசுரர்களாலே அடைக்கப்பட்டிருந்த அந்த ஸ்திரீகள் கன்னிகைகள் அவர்களெல்லாம் திருக்கல்யாணம் செய்து கொண்டார். அப்ப இப்படிப்பட்ட ஆச்சரிய குணங்கள் கொண்டிருப்பவர் சேயன் அணியன் சிறியன் மிகப்பெரியன். அடியார்களுக்கு அணியனாகவும் சிறியனாகவும் இருக்கிறார். யாரெல்லாம் அடியார்கள் இல்லையோ அவனை விரோதிக்கிறார்களோ அவர்களுக்கு சேயனாகவும் மிக பெரியவனாகவும் இருக்கிறார். சுவாமி நம்மாழ்வாரும் தெரிவித்தார், பத்துடை அடியவருக்கு எளியவன், பிறர்களுக்கு அரிய வித்தகன். அதே போலதான் இந்த அர்த்தத்தை சாதித்தார். சரமஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அருளி செய்தார் அந்த மாயனான கண்ணன். அந்த சரமஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் அப்ப மெய்ஞானம்ங்கிறதே இல்லை என்று ஆகிவிடும் என்று முன்பாசுரத்திலே தெரிவித்தார். அப்படிப்பட்ட சரமஸ்லோகத்திலே காண்பிக்கப்படுகிற அர்த்தம் என்ன, அதை நீர் அறிந்து கொண்டீரா என்று நம் போன்றவர்கள் எல்லாம் ஆழ்வாரை கேட்பதாக கொண்டு ஆழ்வார் அடுத்த பாசுரத்திலே அதற்கு விடை சாதிப்பதாகத்தான் அடுத்த பாசுரம் அமைந்திருக்கிறது. இல்லறம் இல்லேல் துறவரம் இல்லென்னும் சொல்லறம் அல்லனவும் சொல்லல்ல நல்லறமாவனவும் நால்வேத மாத்தமும் நாரணனே ஆவது ஈதென்னன் பாரார். இந்த பாசுரத்துல ஸ்ரீ கீதையில் அருள் செய்தபடியே அவனே பிராபியமும் பிராபகமும் இவ்வர்த்தத்தை அன்று என்னவல்லார் ஆறு என்கிறார் ஆர் என்கிறார் அப்படின்னு அவதாரிகையிலே காட்டப்படுகிறது. கீதையில் அருளி செய்த அந்த கண்ணன் அவர் என்ன அருளி செய்தார்னா, எல்லா தர்மங்களையும் விடு, அந்த தர்மங்கள்ல அந்த தர்மங்கள்ல எதையெல்லாம் நீ பற்றினாயோ அவை அத்தனை உபாயங்களையும் விட்டு அந்த விடப்பட்ட தர்மத்தினுடைய ஸ்தானத்திலே என்னை பற்றுவாய். அப்படின்னா இப்போ கர்மயோகம் ஞானயோகம் இன்னும் என்னென்னமோ உபாயங்கள், அவதார ரகசிய ஞானம், புருஷோத்தம வித்யை, திருநாம சங்கீர்த்தனம், திருவிளக்கறிக்கை, புஷ்பம் திருமாலை தொடுத்து சமர்ப்பிக்கை, அதே மாதிரி பெருக்கி மொழுகி அந்த ஸ்தலங்களை எல்லாம் சுத்தப்படுத்தி இப்படி பண்ற கைங்கரியங்கள், இப்படி எத்தனையோ உபாயங்கள் கீதையில நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது, மற்ற சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உபாயங்களை எல்லாம் விட்டு அந்த உபாயம்ங்கிற அந்த ஸ்தானத்திலே அந்த இடத்திலே எம்பெருமானையே உயர்ந்த உபாயமாக பற்று அப்படிங்கறதா சரமஸ்லோகத்துல தெரிவிக்கிறார். சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜ அஹம் த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுஜஹா. அப்படி என்னை உபாயமாக பற்றினால், என் ஒருவனையே பற்றினால், நான் உனக்கு அந்த பாபங்களை விடுவித்து உன்னை முக்தி அடைந்தவனாக ஆக்குகிறேன், உனக்கு முக்தியை அளிக்கிறேன், என்னையே உனக்கு கொடுத்து கைங்கரியத்தை தெரிவித்து ஆனந்தத்தை ஏற்படுத்துகிறேன் எம்பெருமான் தெரிவிக்கிறார். அப்ப அதைத்தான் இந்த பாசுரத்துல தெரிவிக்கப்படுகிறது. அப்ப இந்த உபாயங்கள் இதெல்லாம் உண்மையா உபாயங்களான்னு கேட்டா, இது ஏதும் உபாயங்கள் அல்ல, எம்பெருமான் தான் உயர்ந்த உபாயம் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் இதுல நல்ல திருடீகரணம் பண்றார், அதை இன்னும் உறுதிப்படுத்தி தெரிவிக்கிறார். இல்லறம் இல்லேல் துறவரம் இல்லைன்னும் இதை அன்வயப்படுத்தி காட்டுகிறார்கள் பெரியோர்கள். இல்லறம் இல்லென்னும் சொல்லும் சொல்லல்ல. ரெண்டாவது வரியில சொல்லல்லங்கிற பதத்தை ஒவ்வொரு முன் வாக்கியத்துல இருக்கிற, அதாவது முன் வரிகள்ல இருக்கிற அந்த பதங்களோட கூட்டிக்க வேண்டும். இல்லறம் இல்லென்னும் சொல்லும் சொல்லல்ல. இல்லறம் அப்படின்னா கிரகஸ்தாசிரமம். கிரகஸ்தாசிரமத்தினால என்ன சொல்லப்படுகிறது? ஒருவர் கிரகஸ்தாசிரமியாக இருந்தால் இன்னென்ன காலத்திலே இன்னென்ன கர்மங்களை விடாது அனுஷ்டிக்க வேண்டும். அக்னிஹோத்திரம் செய்ய வேண்டும், உபாசனம் செய்ய வேண்டும், நித்திய கர்மங்களை செய்ய வேண்டும், நைமித்திய கர்மங்களை செய்ய வேண்டும்னு பல பல கர்மங்கள் விதிக்கப்படுகிறது. பௌர்ணமி வந்தால் என்னென்ன காரியங்கள், என்னென்ன கர்மங்கள், அதே மாதிரி அமாவாசை ஏற்பட்டால் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும், கிரகண சமயத்திலே என்னென்ன கர்மங்களை அனுஷ்டிக்க வேண்டும், இன்னும் மத்தமுண்டான மாசப்பிரவேசாதிகள், இது என்னென்னமோ அந்தந்த நிமித்தங்கள் அந்தந்த வகையில என்னென்ன கர்மங்களை செய்ய வேண்டும்னு பல பல கர்மங்கள் வேதங்கள் விதிக்கிறன. இதெல்லாம் கிரகஸ்தாசிரமர்களுக்கு ரொம்ப முக்கியமாக விதிக்கப்படுகிறது. அப்ப இல்லறம்னு சொன்னாலே கிரகஸ்தாசிரமத்திலே கடைபிடிக்க வேண்டிய கர்மயோகம் என்ன கொள்ள வேண்டும். அப்போ அந்த கிரகஸ்தாசிரம தர்மமான கர்மயோகம் அதுதான் இல். இல்லுங்கிற சப்தத்தினால இல்லறம் இல் என்னும் சொல்லும் சொல்லல்ல. இல்லைன்னா இந்த இடத்துல அவைகள் தான் நமக்கு தஞ்சம், ஆசிரியம், உபாயம். எதற்குன்னா முக்தி அடைவதற்கு, ஆத்மஸ்வரூப ஞானத்தை பெற்று ஆத்மா யாருன்னு உணர்ந்து கொண்டு இந்த சம்சார பந்தத்திலிருந்து வெளிப்படுவதற்கு இந்த இல்லறம் கர்மயோகம் அப்படிங்கிறது உபாயம் அப்படின்னு பல வாக்கியங்கள் சொன்னால் அந்த வாக்கியங்களை ஏற்காதீர்கள், அதை உயர்ந்த பிரமாணமாக கொள்ளாதீர்கள். இல்லறம் இல்லென்னும் சொல்லும் சொல்லல்ல. அல்லேல் துறவரம் இல்லென்னும் சொல்லும் சொல்லல்ல. சரி, அப்படி இல்லை ஞான யோகம் என்னதான் கர்மயோகம், கர்மத்தில் ஈடுபடு அப்படின்னு சொல்றதை காட்டிலும் ஞான யோகம்னா கொஞ்சம் உயர்ந்ததாக மனதிலே படுகிறது. ஞானம்னா அந்த ஆத்மா தன்னைத்தானே தியானித்துக் கொண்டிருத்தல், ஆத்மாவுக்கு இருக்கிற அந்த பெருமைகள், ஆத்மாவுக்கு இருக்கிற அந்த குணங்களை எல்லாம் ஈடுபட்டு அதில் ஈடுபட்டு தியானத்திலே அமர்ந்து ஞான யோகத்தை கடைபிடித்தல்ங்கிறது கொஞ்சம் உயர்ந்ததாயிற்றே. அப்போ அதை உபாயமாக கொள்ளலாமோ என்னால் துறவரம் இல்லென்னும் சொல்லும் சொல்லல்ல. துறவரம்னா இந்த இடத்துல சந்நியாசம்ங்கிற அந்த சம்ஸ்கிருத பதத்தை அப்படியே தமிழ்படுத்தியிருக்கிறார் துறவரம். சந்நியாசம்னா இப்போ சந்நியாசி, துறவரம் சந்நியாச ஆசிரமம், நான்காவது ஆசிரமத்தில் இருக்கிற அந்த ஒரு வியக்தியை இந்த இடத்துல சொல்லப்படவில்லை. அந்த ஆசிரமத்தை பத்தி இந்த இடத்துல பேச்சில்லை. இப்ப சந்நியாசம்ங்கிறது இந்த இடத்துல எது தெரிவிக்கிறதுனா, இத கண்ணனுடைய பாணியிலே இங்க ஆழ்வார் தெரிவிக்கிறார். கண்ணனே கீதையில சாதிக்கும் பொழுது இந்த அஞ்சாவது அத்தியாயத்துல இதை பத்தின கேள்வி ஏற்படுகிறது. இது வரைக்கும் நான்கு அத்தியாயங்கள்ல கண்ணன் ரெண்டு யோகத்தை பத்தி விவரித்து உபதேசித்தார். கர்மயோகம்னா என்ன, ஞான யோகம்னா என்னன்னு உபதேசித்து வந்தவர் கர்மயோகத்தை செய், கர்மயோகத்தை செய்ன்னு சொன்னார். ஆனா அதை சரியா புரிந்து கொள்ளவில்லை அர்ஜுனன். இப்ப அஞ்சாவது அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்திலே கேட்கிறான், சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ண புனர்யோகம் ச சம்சசி யச்ரேய ஏதயோரேகம் தன்மே புரூஹி சுனிஷ்சிதம். கர்மங்களை விட்டு செய்வதாகிற சந்நியாசம் என்று சொல்லப்படுகிற ஞான யோகம் கிருஷ்ண அதை நீ தெரிவிக்கிறாய், அதே மாதிரி புனர் யோகம் கர்மயோகத்தையும் மறுபடியும் செய் என்று விதிக்கிறாய். அப்ப அவரே அர்ஜுனன் என்ன சொல்றார், சந்நியாசம்ங்கிற பதத்தினாலே அவர் குறிப்பிடுவது எதுன்னா ஞான யோகம். மறுபடியும் கண்ணன் பதில் சொல்லும் பொழுதும், சந்நியாசா கர்மயோகஸ்ட நிஸ்ரேயசகரா உபௌ தயோஸ்து கர்ம சந்நியாசாத் கர்மயோகோ விசிஷ்யதே. சந்நியாசம்ங்கிறது ஒரு வழி, கர்மயோகம்ங்கிறது ஒரு வழி, ரெண்டு வழி சொல்லப்பட்டிருக்கிறது ஆத்ம சாட்சா்காரத்திற்கு. ஆனா இந்த இரண்டிலேயும் ஞான யோகத்தை காட்டிலும், கர்ம சந்நியாசம்னு சொல்லப்படுகிற அந்த ஞான யோகத்தை காட்டிலும் கர்மயோகமே சிறந்தது என்று பதில் அளிக்கிறார். அப்ப அங்க சந்நியாசம்ங்கிற சப்தத்தினாலே ஞான யோகம் தான் சொல்லப்படுகிறது. ஸ்ரீ பாஷ்யத்தில், அதாவது கீதா பாஷ்யத்திலையும் இதைத்தான் எம்பெருமானார் காட்டி கொடுக்கிறார். ஏன்னா இதுவரைக்கும் ரெண்டு உபாயங்களை பத்தின பேச்சு தான் அமைந்திருக்கிறது. அப்போ அந்த பிரஸ்தாபம், அந்த ரெண்டுத்தினுடைய பிரஸ்தாபம் இருக்கும் பொழுது, அப்போ இவங்க திடீர்னு கர்மயோகம்னு சொல்லி அடுத்து சந்நியாசம்னு சொன்னா அது திடீர்னு அந்த இடத்துல சேராத சந்நியாச ஆசிரமத்தை குறிப்பிடுவதுங்கிறது அங்க பொருந்தவே பொருந்தாது. அப்போ சந்நியாசம்ங்கிற சப்தம் அந்த இடத்திலே ஞான யோகத்தை தான் சொல்லும். அதே மாதிரி இப்ப இங்கேயும் அது அப்படியே தமிழ்படுத்தி துறவரம்ங்கிற சப்தத்தினாலே ஞான யோகத்தை குறிப்பிடுகிறார். ஞான யோகம்னா கர்மங்களை எல்லாம் செய்து ஈடுபடாமல், அந்த என்னென்ன கிரகஸ்தாசிரமத்துக்கு உண்டான கர்மங்களையோ அதெல்லாம் ஈடுபடாமல் ஆத்மா தன்னைத்தானே தியானித்து கொண்டிருத்தல் அப்படிங்கிற அந்த ஞான யோகம், இதுதான் உபாயம். ஞானத்தினால தான் நமக்கு முக்தி ஏற்படும் அப்படின்னு பல பல வாக்கியங்கள் இருக்கிறதே, அந்த வாக்கியங்களை எல்லாம் பெரிய பிரமாணமாக கொள்ள வேண்டாம். துறவரம் இல்லைன்னும் சொல்லும் சொல்லல்ல. சரி, அதையும் விடலாம். இல்லேல் அல்லன அறம் இல்லைன்னும் சொல்லும் சொல்லல்ல. இதை காட்டிலும் இன்னும் பல உபாயங்கள் சொல்லப்படுகிறதே. பக்தி யோகம் சொல்லப்படுகிறது. எம்பெருமானிடத்துல இடைவிடாத தைலதாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான ரூபகா என்று கொண்டாடப்படுகிற பக்தி யோகம், அது இல்லைன்னா திரு நாம சங்கீர்த்தனம் எம்பெருமானுடைய நாமங்களை விடாது சொல்லிக் கொண்டிருந்தால் அதுவே முக்திக்கு ஒரு வழியாக அமையும். இல்ல எம்பெருமான் புருஷோத்தமன், அதோஸ்மி லோகே வேதேச்ச பிரதிதா புருஷோத்தமஹா என்ன, இந்த லோகத்துல எல்லாத்தை காட்டிலும் உயர்ந்தவர் உத்தம புருஷர் அவர்தாங்கிற அந்த ஞானத்தை பெறுதல். எம்பெருமானுடைய அவதார ரகசிய ஞானம், அவர் கீழே அவதரிக்கிறாராமே அந்த அவதார சமயத்திலே அவருடைய திருமேனி எப்படிப்பட்டது, அவர் எதற்காக அவதரிக்கிறார், அவதாரத்துக்கு பிரயோஜனம் என்ன, அவதார காலம் என்ன, இப்படிங்கிற இந்த ஞானம், இதை பத்தின இந்த ஞான அறிவை அடைவதுங்கிறது, இது முதலான எத்தனையோ உபாயங்களை எம்பெருமானும் தெரிவித்திருக்கிறார், பல சாஸ்திரங்கள் மூலமாகவும் வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்ப இந்த மாதிரியான தர்மங்களை எல்லாம் நமக்கு உபாயம் தஞ்சம் என்று கொள்ளலாமோ? இப்படி விதிக்கிற இந்த வாக்கியங்கள், மற்ற உபாயங்களை விதிக்கிற இந்த வாக்கியங்களை பிரமாணமாக கொண்டு அந்த உபாயங்களை எல்லாம் அனுஷ்டித்து அதன் மூலமாக முக்தி பெறலாமோ என்னால்? இந்த மூன்றுமே பிரமாணங்கள் அல்ல அப்படின்னு கொள்ள வேண்டும். இது யாருக்கு என்றால், இப்போ அந்தந்த நிலையில இருக்கிறவர்களுக்கு இது பிரமாணம் தான். ஆனா உயர்ந்த எம்பெருமானையே பிரமாணமாக கொண்டு, அவரையே பிரமேயமாக கொண்டு, அவரையே உபேயம் என்று அறிந்து கொண்டு மோட்சத்தை தான் அடைய வேண்டும், எனக்கு வேறு பிரயோஜனம் வேண்டாம் என்று முமுக்ஷுவாக இருப்பவர்கள், அந்த எம்பெருமானையே பற்றி இருப்பவர்களுக்கு இந்த கர்மயோகமோ ஞான யோகமோ மற்ற உபாயங்களோ உபாயங்கள் அல்ல அப்படிங்கிற அந்த திருட விசுவாசம், அந்த நம்பிக்கை ஏற்பட வேண்டும், அந்த தெளிவு பிறக்க வேண்டும். அதற்கு தான் இப்ப ஆழ்வார் உபதேசிக்கிறார். மத்த இன்னும் இந்த நிலைக்கு வராமல் கீழ்நிலையில இருப்பவர்களுக்கு இன்னும் கர்மயோகம் உபாயம்னா அந்த நம்பிக்கையோடு அவர்கள் உபாயத்தை அனுஷ்டித்துதான் ஆக வேண்டும், அது அவர்களுக்கு சொல்லப்படுகிற நிலை. ஆனா ஞானம் உயர உயர என்ன அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, எம்பெருமான் தான் எல்லாத்துக்கும் உபாயமாக இருக்கிறார், அவரை தவிர்ந்த இந்த ஏதும் உபாயம் அல்ல அப்படிங்கறத தான் இந்த இடத்துல ஆழ்வார் உணர்த்துகிறார். நல்லறம் ஆவணவும் நால்வேத மாத்தவமும் நாரணனே ஆவது ஈதென்னென்பாரார், இது அன்று என்பாரார். நாரணனே நாராயணனே ஆகும் என்ன, நல்ல தர்மங்கள் ஆவனவும் நான்கு வேதங்களில் கூறிய தவமும், வேதங்களால பிரதிபாதிக்கப்படுகிற கர்மயோகம் என்ன, இது இல்லாத மற்ற தர்மங்கள் என்ன, கர்மயோகம் ஞான யோகம் என்ன, மற்ற தர்மங்கள் என்ன, இது எல்லாமே நாராயணனே ஆகும். நாராயணன்னா அவர்தான் ஆதிகாரணன், அதாவது திருமந்திரார்த்தத்துல சொல்லப்படுகிற அந்த நாராயண திருநாமத்திற்கு எவ்வளவு பெருமை உண்டோ அதையெல்லாம் இந்த இடத்துல நினைத்துக் கொள்ள வேண்டும். அவர்தான் நாராயணன் அப்படின்னா எல்லா இடத்திலும் கரந்து வியாபித்து இருக்கிறார், வியாபக பூர்த்தியை சொல்லுகிறது, திரு குணங்களுடைய கல்யாண குணங்களுடைய பூர்த்தி சொல்லப்படுகிறது, அதே மாதிரி எல்லா விதமான அந்த பூர்த்தியும் இந்த திருநாமத்திலே காட்டப்படுகிறது. அப்ப அப்படிப்பட்ட அந்த நாராயணன், நாரங்கள்னா நித்திய வஸ்துக்களுடைய திரள், எம்பெருமானை தவிர்ந்த மற்ற அத்தனையும் நாரசப்தத்திற்குள்ளே அடக்கம். அப்போ எல்லாத்தையும் ஆசிரயித்து இருக்கிறார், எல்லாராலும் ஆசிரயிக்கப்படுபவராகவும் இருக்கிறார். இப்படிப்பட்ட பெருமைகளோடு இருக்கிற அந்த நாராயணனை தவிர மற்ற யார் உபாயமாக இருக்க முடியும்? இந்த தர்மங்கள் எல்லாம் தனித்து உபாயமாக இருந்து எம்பெருமானை பெற்றுக் கொடுக்கும் என்று சொன்னால் அது நடக்குமா? அப்படி நடக்கவே நடக்காது. அதைத்தான் விவரிக்கிறார். நாரணனே ஆவது ஆகியவற்றில் சொல்லுகிற உபாய பாவம் நாராயணனுக்கே உள்ளது. நிவிருத்தி தர்மத்துல சொல்லப்படுகிறதாக இருக்கட்டும், வேதங்கள்ல சொல்லப்படுகிறதாக இருக்கட்டும், எல்லாமே உபாய பாவம் உள்ளதும் ஆசிரயிப்பாருக்கு எளியனான நாராயணனுக்கே என்று கருத்து. ஆசிரயிப்பவருக்கு எளியனாக இருக்கிறார். ஏன்னா நாராயணன் சொல்லும் பொழுது பரத்துவ சௌலபியம் ரெண்டுமே தெரிகிறதே. நாரங்களால் ஆசிரயிக்கப்படுபவன் அப்படின்னு சொன்னா அது எளிமை. இந்த நாரங்களுக்கும் ஆசிரயிப்பவனாக எம்பெருமான் இருக்கிறாரே, இல்ல இல்ல, இந்த நாரங்களையெல்லாம் தன்னிடத்திலே கொண்டு நாரங்களை தான் ஆசிரயித்திருக்கிறான், அதாவது நாரங்களை எல்லாம் தன்னுடைய வசத்திலே கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொன்னா எம்பெருமானுடைய பெருமையும் தெரிகிறது. அப்போ அப்படி அவன் பெருமையும் எளிமையும் சேர்ந்திருக்கிறான், அப்ப இவர்களுக்கும் ஆசிரயமாக அவன் இருக்கிறான்னா அந்த எளியவனான நாராயணனை தவிர வேறு யாரிடத்திலே உபாய பாவம் உபாயமாகிற தன்மை இருக்கும்? பராசர பட்டர் தெரிவித்தாரே, உபாய உபேயோ ததிக தவ தத்துவம் நது குணவு. எம்பெருமானுக்கு இந்த உபாயம் உபேயம்ங்கிறது குணமாக இல்லை, அவருடைய இயற்கையான ஸ்வரூபத்திலேயே அவர் உபாயமாக இருக்கிறார் உபேயமாக இருக்கிறார்ங்கிறது அவருடைய தன்மை, அவருடைய ஸ்வபாவத்திலேயே அது சேரும். அப்போ அது எம்பெருமானுக்குத்தான் சேரும். எத்தனையேனும் அளவுடைய பிரம்மாதிகளாலும் இப்பொருளை அன்று என்ன முடியாது. இதை இன்னைக்கு என்னவோ திருமவிஷி ஆழ்வார் தெரிவிக்கிறேன் கொள்ள வேண்டாம், இது பிரம்மா முதலான யாராலும் இதை மறுக்க முடியாது அப்படி சொல்றவர்கள் உண்டோன்னா அதை மேல விவரிக்கிறார். அன்றைக்கே வேதங்களோடு, வேத வேத்தியனோடு, வைதிக புருஷர்களோடு, அல்லாத ஆழ்வார்களோடு வாசியர எல்லாருக்கும் இவ்வர்த்தத்தில் ஐககண்டியம் சொன்னபடி எல்லாருமே இதைத்தான் தெரிவிக்கிறார்கள். வேதமாக இருக்கட்டும், வேத வேத்தியனான பகவானாக இருக்கட்டும், வைதிக புருஷர்களாக இருக்கட்டும் அப்படின்னு அவர்கள் காட்டுகிற அந்த பிரமாணம், அவர்களெல்லாம் உபதேசிக்கிறார்களே அந்த பிரமாணத்தையும் எடுத்து காட்டுகிறார். நம்பிள்ளை படி வியாக்கியானத்தில் அற்புதமாக காட்டப்படுகிறது. யமே வைஷ விருணுதே தேனலப்யஹ ஞாசயீதி பிரம்மா ஞாசயே ஞாசயேவ இத் ஆச்சரேத்து என்னெல்லாம் இந்த மாதிரியான பிரமாணங்கள் வேதங்கள்ல இருக்கிறது என்கிறது முதலானவை என்றோ வேத புருஷன் வார்த்தை. யமேவைஷபிருணுதே தேனலப்யா நாயமாத்மாங்கிற ஸ்ருதியில காட்டப்படுகிற அர்த்தம் என்னன்னா, இந்த எம்பெருமானவன் பிரவச்சனத்தினாலேயோ நிறைய கேட்பதினாலேயோ அவனை அடைதல்ங்கிறது ஆகவே ஆகாது, முடியவே முடியாது. அப்ப அந்த எம்பெருமானா யாரை வரித்து அனுகிரகிக்கிறானோ அப்படிப்பட்டவனால்தான் அந்த எம்பெருமானை அடைய முடியும். அப்ப எம்பெருமான் தான் உபாயமாக இருக்கிறார். அவரா யாரை முடிவு செய்து அனுகிரகிக்கிறாரோன்னா அப்ப அவர் தான் உபாயம். ஞாசயீதி பிரம்மா ஞாசம்னா எம்பெருமானே ஞாசம், அவரிடத்திலே அனைத்தும் சந்நியாசம், அனைத்தும் விடப்படுகிறது, எல்லா பரத்தையும் அவனிடத்துல சமர்ப்பித்து விடுகிறோம், அதுதான் ஞாசம் பிரபத்தி. அப்படி சமர்ப்பித்து விட்டால் அவரே தான் உபாயமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட அவரைத்தான் உயர்ந்த தத்துவமாக கொள்ள வேண்டும், அவர் தான் உபாயமாக கொள்ள வேண்டும்னு வேத வேதாந்தங்கள் சொல்லுகிறது. லோகானாம் தம் பரோ தர்மஹா ராமோ விக்கிரகவான் தர்மஹா கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் பாவன சர்வலோகானாம் துவமேவ மாமேகம் சரணம் பிரஜ. இப்படியெல்லாம் அறந்தானாய்த்திரிவாய் சரணேஸ்வரன் கலைகண்ணியே இவையிரே அவர்கள் வார்த்தை. இப்ப வேத வேத்தியன் பகவான் என்ன தெரிவிக்கிறார், அதே மாதிரி வைதிக புருஷர்கள் அவர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள், ராமோ விக்கிரகவான் தர்மஹா. இது ராமாயணத்திலே இருக்கிற பிரமாணம். ராமன் தான் இந்த அப்படியே தர்மங்களுக்கெல்லாம் ஒரு உருவம் கொடுத்தால் அது ராமர் அப்படின்னு தெரிவிக்கப்படுகிறது. லோகானாம் தம் பரோ தர்மஹா இந்த லோகங்களுக்குள்ளே நீயே உயர்ந்த தர்மம், இந்த லோகத்திலே நீ தான் உயர்ந்த தர்மம்னா அந்த எம்பெருமான் தான் உயர்ந்த தர்மம். இது ராமாயணத்துல காட்டப்படுகிறது. கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் இது மகாபாரதத்துல சொல்லப்படுகிறது. பழையதான தர்மம் என்றென்றிருக்கும் இருக்கிற தர்மம்ங்கிறது எம்பெருமான் தான். பாவன சர்வலோகானாம் துவமேவ எல்லா உலகிலும் பாவனமான உபாயமாவாய் என்று ரிஷிகள் கூறுகிறார்கள். எம்பெருமான் என்ன தெரிவித்தார், மாமேகம் சரணம் ரஜ என்ன சரம ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார், நான் தான் உபாயமாக இருக்கிறேன்னு தன்னை தானே தெரிவித்துக் கொள்ளுகிறார். பிரபத்யஸ்வ மாம் பிரபத்யஸ்வ என்னும் தன் எம்பெருமான் தெரிவித்தார். அப்ப இதெல்லாம் இது வேதம், வைதிக புருஷர்கள் வேத வேத்தியன் ஆகியவர்கள் அருளி செய்த வார்த்தைகள். இப்ப மேல மத்தை ஆழ்வார்கள் என்ன தெரிவிக்கிறார்கள், அறந்தானாய் திரிவாய் அறம் சுவராகி நின்ன நாகனை மிசை நம்பிரான் சரணேஸ்வரன் என்ன கலைகள் நீயே என்றெல்லாம் மத்தை ஆழ்வார்கள் பெரிய திருமொழியில அறந்தானாய் திரிவாய்னு திருமங்கை ஆழ்வார் தெரிவித்தார். திருவாய்மொழி அதுல பல இடங்கள்ல நாகனை மிசையர நம்பிரான் சரணேஸ்வரன் அவனே நமக்கு உபாயம், கலைகள் நீயே என்னெல்லாம் நம்மாழ்வார் தெரிவித்தார். தொண்டரடிப்படி ஆழ்வார் தெரிவிக்கும் பொழுது அறம் சுவராகி நின்ன அரங்கனான் அரங்கனார்க்கு ஆட்சியாதே அந்த திருவரங்க தெம்பெருமான்கிறவர் அப்படியே தர்மத்தின் உருவாக இருக்கிறார் என்னெல்லாம் காட்டுகிறார். அப்போ மத்திய ஆழ்வார்களும் இதே அர்த்தத்தை அருளி செய்கிறார்கள். அப்போ இதுதான் யாராலையும் இது மறுக்க முடியாத உண்மை. அப்ப மத்தவையெல்லாம் அச்சேதன கிரியா கலாபங்கள். இத அற்புதமா ஒரு இடத்துல வியாக்கியானத்துல தெரிவிக்கும் பொழுது ஐயன் பாழியில இருக்கிற அந்த குதிரைகள் எல்லாம் என்னைக்கு போர் முகத்திற்கு வருமோ போருக்கு உரித்தாமோ அந்த நாள்ல தான் இந்த அச்சேதன கிரியா கலாபங்களாக இருக்கிற இந்த கர்மயோகம் முதலான உபாயங்களும் உபாயங்களாகும் என்று வியாக்கியானத்துல காட்டப்படுகிறது. அதாவது ஐயன் பாழியில இருக்கும் ஆணை குதிரைகள்னா கிராமப்புறத்துல அந்த சிறு சிறு தெய்வங்களுக்கு கோவில்கள் இருக்கும். கோவில்கள்னா அங்க பெரிய மண்டபம் அதெல்லாம் இருக்காது, பெரிய சிலைகளாக அமைத்திருப்பிறார்கள் ஐயனார்னு சொல்லுவா. அந்த மாதிரி இடங்கள்ல பார்த்தா பெரிய குதிரை யானை முதலாம் பெரிய பெரிய உருவங்கள்ல பொம்மைகள் செய்யப்பட்டு வைத்திருக்கும். அந்த குதிரைகள்லாம் என்னைக்கானோ போருக்கு உபயோகப்பட போகிறதா, ராஜா போருக்கு கிளம்புகிறார், இப்ப போருக்கு ஆயத்தமாகணும், படைய திரட்டணும், அப்ப குதிரைகள் வேணும்னா இந்த குதிரையோ இந்த யானையோ பயன்படுத்த முடியுமா, அவைகளெல்லாம் வெறுமை அந்த பொம்மையாக நிறுத்தி வைப்பதற்குத்தானே. அதே போலத்தான் சாஸ்திரங்கள்ல இவ்வளவு உபாயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் இவை ஏதும் உபாயங்கள் அல்ல, ஆனா இது இத்தனையும் அச்சேதனங்கள் அறிவற்ற ஜடங்கள். அப்ப இதையெல்லாம் போய் உபாயமாக கொண்டு இது நமக்கு முக்தியை தரும்னா அது எப்படி தரும், அப்ப எம்பெருமான் தான் தரப்போகிறார். அவர் தான் இந்த உபாயங்களையெல்லாம் உபாயங்களாக நீங்கள் அனுஷ்டித்தால் பலன் தருவது நான் தான் எம்பெருமானே தெரிவித்திருக்கிறார். அப்ப ஒரு சேதனன் பரமச்சேதனாக இருக்கிற அந்த எம்பெருமான் தான் நமக்கு பலன் அளிக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட எம்பெருமானையே பற்றுவதுதானே சிறந்தது அப்படிங்கறதான் இந்த பாசுரத்துல காண்பிக்கிற அர்த்தம். இப்படிப்பட்ட இந்த உயர்ந்த அர்த்தத்தை நாமும் அறிந்து கொண்டு மேலே அந்த எம்பெருமானையே பற்றி உய்வோமாக. ஆச்சாரியர்களுடைய அனுகிரகத்தோடு அந்த எம்பெருமான பத்தின குணங்களை மேலும் மேலும் அனுபவிப்போம் என்று பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன், க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.
ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.